நாம் எந்த குணத்தை அதிகமாகின்றோமோ அதன் உணர்வின் கணக்கின் பிரகாரம் இந்த உயிர் அந்த உணர்வை அது கொடான உடலுக்கு அழைத்து சென்று அந்த உணர்வின் சக்தியாக அது வளர்க்கும். இது குரு இல்லாத இந்த உணர்வுகளை நாம் அறிய முடியாது. அவர் கண்ட அந்த பிண்டத்தின் உணர்வின் தன்மையை தன்னுள் அடக்கி உணர்வின் இயக்கத்தை அறிந்தவர் குரு. அவர் உணர்வை நமக்கு பாடநிலையாக இல்லை, உணர்வு பூர்வமாக தன் உடலுக்குள் செலுத்தி என் உடலுக்குள் செலுத்தி உணர்வுகள் எப்படி இயங்குகின்றது, அதன் வளர்ச்சி எப்படி உருவாகின்றது, இந்த உடலை விட்டு சென்ற பின் நீ அச்சத்தால் யானையை நினைத்தால் நீ அடுத்த யானையாக பிறக்கின்ற உன பாம்பு இதே போல நினைத்தால் ஐயோ பாம்பு இருக்கணும், பாம்பு ஒரு தரம் வீட்டுக்குள்ள பார்த்தாச்சுன்னு சும்மா கயிறு கண்டால் ஐயோ பாம்பும்பாங்க, ஏதாவது நிலை தெரிஞ்சால் பாம்பும்பாங்க. அந்த உணர்வின் தன்மை தனக்குள் எடுத்து அடுத்து எங்கே போகும், பாம்பின் நினைவாற்றல் பெருக பாம்பாக பிறக்கும். ஆக நாமும் இதையெல்லாம் மாற்ற வல்லமை கொடுத்தது யார், தனக்குள் தன் நஞ்சினை வென்றவன் அகசியன். அவன் வென்ற உணர்வுகள் இன்றும் ஆக நஞ்சினை ஒளியாக மாற்றி இன்றும் துருவ நட்சத்திரமாக இருக்கின்றான். அதனை பின்பற்றியோர் அனைவருமே இன்று சப்தரிஷி மண்டலங்களாக வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டும் உள்ளார்கள். ஆகவே இதை மனிதனில் உயர்ந்த நிலைகள் பெற்றவர்கள் அவர்கள். ஆக இங்கே வரும் தீமையிலிருந்து பயத்திலிருந்தும் வெறுப்பிலிருந்தும் வேதனையிலிருந்தும் நாம் தப்ப வேண்டும் என்றால் அப்போ அந்த மகிழ்ச்சிகளின் அருசக்தி நான் தர வேண்டும் என்று இயங்கி இதை அடக்குதல் வேண்டும். ஏனென்றால் இதை அடக்கியவர்கள் மகரிஷி, அந்த உணர்வை நுகர்ந்தால் சாம. ஆக அந்த துருவ நட்சத்திரம் என்பது அதிலிருந்து வரக்கூடிய மனம் சூரியன் கவர்ந்து கொண்டால் அது சாம. நான் நுகர்ந்தறிந்தால் எனக்குள் இந்த பயத்தை அடக்குகின்றது அதர்வன. அந்த உணர்வின் தன்மை தனக்குள் அத்தால் யஜு ஒரு வித்தாக உருவாகின்றது. இதையெல்லாம் அடிக்கடி உங்களுக்கு ஞாபகப்படுத்தியுள்ளேன். கேட்டுணர்ந்தவரே தான் இக்கேள்வியை கேட்டார். இருந்தாலும் அதன் உணர்வை அறிவுபூர்வமாக அறிந்திட தெளிந்திட இது உதவும். உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கே நான் மறந்திருந்தாலும் நினைவுபடுத்தும் நாளாக என் குருக்காட்சி உணர்வை நினைவாக்கி உணர்வை எனக்குள் செயலாக்கி உணர்வு ஒளியாக பரப்பப்படும் போது நீங்கள் கேட்டுணரும் போது இத்தகைய தீமையிலிருந்து மீண்டும் உணர்வை உங்களுக்குள் வளர்க்க இது ஒரு சந்தர்ப்பமாக கிடைக்கும். சந்தர்ப்பமே இதை உருவாக்குகின்றது. இப்போ உங்களுக்கு அர்த்தமாகதான் என்ன வினாக்கள் எழுப்புவதை அது சீராக பயன்படுத்தி கேட்டதோடு விட்டு சாமி என்ன சொல்றான்னு உற்று கவனித்தால் இந்த உணர்வின் தன்மை வரும். ஏனென்றால் இதில் பல அணுக்கு மரங்களில் மோதப்படும் போது இந்த வாசனைகளை மோதிய பின் அதில் ஒரு செடி மட்டும் உருவாவதில்லை. இந்த உணர்வின் தன்மை 10% வேம்பின் தன்மை கொண்டு 3% ரோஜாப்பின் தன்மையும் 1% 3 ஒன்றாக சேர்த்தால் அடுத்து இது கருவேப்பிள்ளையாக உருவருகின்றது. அதே சமயம் 10% இந்த ரோஜாப்பு அதாவது ஒரு விஷச்செடியின் தன்மையும் 4% ரோஜாப்பின் தன்மையும் இந்த இதில் 2% இந்த வேம்பின் உணர்வு பட்டால் இந்த விஷத்தின் உணர்வலை இது விரிவடைய செய்யும். ஆனால் அதே சமயம் ரூபம் மா இலையை போன்று இதனுடன் கலந்து இந்த தொழப்பும் கலந்து இந்த உணர்வின் தன்மையானால் அரை செடியாக மாறும். ஆக இதுக்குள் கலந்த விஷத்தின் தன்மையும் இதுக்குள் வித்தாக்கப்படும் போது விஷ வித்தாக உருவாகும். ஆனால் அரளிப்பூ நாம் மேலே சாப்பிட்டாலும் ஒன்றும் செய்யாது. ஆனால் விளைஞ்ச வித்தின் உணர்வின் கருள் நாம் அரைத்து சாப்பிட்டால் நம்மளுக்கு கொய்ந்தான்னு போட்டுருக்கோம். இதையெல்லாம் இந்த உணர்வின் செயலாக்கங்கள் இயற்கையில் எவ்வாறு விளைகின்றது என்பதனை நாம் அறிந்து கொள்வல் வேண்டும். ஆகவேதான் ஒரே சுழற்சியில் இப்படி ஒவ்வொன்றும் துணுக்கு துணுக்காக சுழலும். ஒன்று 10% அரைச்செடி வித்தாகவும் உருவாகும், இன்னொன்று கருவேப்பிள்ளையாகவும் உருவாகும். இதை போன்று பலவிதமான செடிகள் உருவாகும். இதுவும் உருவாகி இந்த அணுக்களின் விரிவாக வித்தானாலும் மேலே மண்ணுக்குள் படியவில்லை என்றால் இந்த மணலின் தரம் மாறும். ஆக இந்த மணலாகாது மண்ணாகும். மண்ணின் தரத்தில் சுவைகள் மாறும். இந்த உணர்வை கலந்து விட்டால் அப்பகுதியில் போரும் செடிக்கு உரமாகும். இவரை எந்த செடி எடுத்தாலும் இது தனக்கும் மாற்றி உரத்தின் தன்மையாக மாற்றிவிடும். ஆனால் இதனுடைய உணர்வின் தன்மையை கூட்டாது, இது உரத்திற்கு உதவும். இன்று நாம கோழியை ஆடவோ அடிச்சு சாப்பிட்டா எவ்வளவு ருசியா இருக்குது, உடம்புக்கு அதுக்குண்டான விஷத்தின் தன்மை கொண்டாது. இப்போ கோழி என்ன செய்து விஷத்தை உணவாக உட்கொள்ளும். ஒரு தீழ் நம்மை கொட்டி விட்டால் இடுகிடுங்குது. ஆனால் அதே முழு அது பேழ ஒரு பாத்திரத்துக்குள் போட்டு லேசா குச்சி கொண்டு தட்டி விட்டா போதும், பட்டு பட்டு பட்டுன்னு அடிக்கும். அந்த பாத்திரத்துல சல்லடக்க அந்த மாதிரி ஓட்டை போட்டு அதற்கு காலையில நசுக்கினால் கல்ல வெட்டி நசுக்கினால் தூள் ஆகி போகுது. ஆனால் அதற்கு அந்த விஷத்துடன் கலந்த உணர்வுகள் அதனுடைய குடுக்குக்கு வலுவாகின்றது. உணர்வு பச்சத்தில் அது ஓட்டியிடும் நிலைகள் எழுகி விடுகின்றது. ஆனால் அதையே கோழி அதை கொத்தி உணவாக உட்கொள்ளுகின்றது. நீங்கள் வெறும் முள்ளு நமக்குள் தச்சாலும் அந்த கொடுக்கு தச்சா உடனே விஷம் ஏறும். ஆனாலும் அந்த கோழி அதை உணவாக உட்கொள்ளுகின்றது. ஆனால் உணவாக உட்கொண்டதன் என்ன செய்கின்றது, அதை ஜீர்ணிக்கும் சக்தி அதற்குண்டு. ஆனால் அதுக்கு ஜீர்ணிக்க சக்தியும் இருந்தாலும் அதையே மனிதன் கோழி சாப்பிட்டா வீரியம் நிறைய ஆறும் அப்படின்னு அதை சாப்பிடும். ஏனென்றால் அந்த தசைகளுடன் கொண்ட அணுக்கள் நமக்குள் வீரியம் உணர்வின் சத்தை வளர்க்கும் அணுக்களாக பெறுகின்றது. அப்புறம் கோழியின் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அப்ப இன்னும் ரெண்டு கோழி சாப்பிடும் வீரியம் வரும். அப்புறம் செத்த உடனே சாகப்போகும்போது உடல்ல நோயான உடனே என்ன செய்யறோம், கோழி இருந்தா பரவாயில்ல அப்படின்னு எனக்கு வந்து சாப்பிட முடியாது, கோழி ஞாபகம் வரும். அப்புறம் வீட்டில் இருக்க என்ன உயிர் எழுத்திட்டே கிடக்கு, அது என்னம்மா பிரியமா என்னங்க ரெண்டு கறிப்பழம்பு வச்சு வச்சு விட்டா தன்னால் ஆன்மா போயிரும் சொல்லுவாங்க. அப்ப என்ன செய்யணும், இதை வச்சு சாப்பிட்டோன்னு இந்த மனத்தோட ஜம்முன்னு போகும். அங்க கோழி மேஞ்சிக்கிட்டு இருந்தது சுத்தும், அதுக்குள்ளுங்க போகும், கோழியாக பிறக்கும். அதனால நான் கோழி சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை, ஆடு சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை. நிறைய பேர் இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா சாமி இப்படி விவரமா சொல்றாரு, நாம இதை போய் கேட்டுக்கிட்டு நாளைக்கு உடல் வலுக்காண்டி சாப்பிடும் அதே விட்டாச்சுன்னா உடல் வலு அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு. சேலத்தில் ஒருத்தர் நான் சுற்றுப்பயணம் செய்யும்போது ஒருத்தர் வந்தார். அப்போ கந்தசாமி அவங்க ஜவுளி வியாபாரம் பண்ணாங்க. அப்போ அவர்கிட்ட வந்தோடனே அவங்க இவர் அணிச்சு பட்டு சிலையெல்லாம் கொண்டு கொடுக்குறாங்க. வாங்கிட்டு இருக்க போகும்போது அந்த பையன் நல்ல பட்டு சிலையை நிறைய நெஞ்சு வராங்க, ஒரே பையன். அதனால பையன் இஷ்டத்து கொடுத்தாங்க. அவர் தண்ணி போடுறது, அடுத்த அப்படி என்ன செய்யறது, சீட்டாட போடுறது, காசை வாங்கினா முக்கால் வகை செலவிட்டு வீட்டுக்கு வந்தா மருமகள் மேல நீ மருமகள் நீ மருமகள் பையனை நீ அடக்க தெரியல அப்படின்னு போடுற, அப்போ தாண்டா உனக்கு ரெண்டு கிடைக்கணும் உதைக்க சொல்றது. யாரும் மருமகளை சம்சாரத்துக்கு உதைடாங்கிறது, பிள்ளைங்களா என்ன போட்டு சொத்து சொத்துன்னு உதைப்பாங்க. இது அவனுடைய குணம். இவங்க வீட்டு வரும்போது அவங்க அப்பாவும் வந்தார். வந்தோடனே சாமி என் பாருங்க ஒரே பையனுங்க சொத்து இவ்வளோ இருக்குது, வாங்கி நிறைய சாப்பிட்றாங்க, எங்கெங்கோ கொண்டு இறைக்கிறாங்க, வீட்டில் எங்களை வந்து உதைக்க வர்றாங்க, கேட்டான் நீங்கள் ஏதாவது ஒரு வழி கொடுங்களேன் அப்படின்னு நடந்த நிகழ்ச்சிங்க. சரி நீங்கள் இந்த மாதிரி செய்யான்னு சொல்லி போட்டோம். நாங்கள் உபதேசிக்கிற மாதிரி வந்திருந்தேன், கேட்டுக்கிட்டே இருந்தார். கேட்டுட்டு இருந்தாரு, நீங்கள் என்னென்ன மாதிரி ஆகிற, நீ குடிச்சு போட்டு ஆடுற, அடுத்தபடி ஒரு குடிகாரம் இருந்தான்னா இந்த உடல் விட்டு போனோன்னு இந்த ஆன்மா குடிகாரம் உடலில் போய் இன்னும் கொஞ்சம் குடிதான்னு சொல்லும். அவன் செய்ய தவறெல்லாம் இங்கே செய்ய சொல்லும், அப்புறம் பேயாக போகும். அப்புறம் கடைசியில் என்ன செய்யும், அடுத்த அப்படி மந்திரக்காரன் இந்த கறியும் மீனும் வச்சு அப்படின்னு மந்திரத்தை சொன்னாலும் அவங்கையே வெளியும் போய் எல்லா பதத்திலும் ஆட்டு படைக்காதான் இருக்கு. அதனால நீ இதை விட்டுறப்ப நீ சாப்பிடுவேன், ஆஹா நான் இனிமே சாப்பிட மாட்டேங்க, இல்லை நீ அவசியம் சாப்பிட்டு ஆகணும்னு. ஏன்னா மந்திரவாதி கையில் போய் எத்தனை அற்புதங்கள் நீ பார்க்கலாம் அப்படின்னு. அவர் என்ன செய்யறாரு, என்ன அச்சத்தில் இந்த உணர்வுகளும் அது சொல்ல சொல்ல பதிவான பிற்பாடு அவர் என்ன செய்தாரு, போன உடனே அவங்க வீட்டில் தினம் கறி வந்து காலையில் ஒரு மீனோ கறியோ இருக்கும், மத்தியானம் ஒரு இருக்கும், ராத்திரிக்கு மூணு நேரமும் அதுதானுங்க கறி தானுங்க. வேற மூணு விதமான நிலைகள். அப்புறம் அங்கேருந்து முதல்ல அவங்க அப்பா இவனை எப்படி திருத்தினா பரவாயில்லன்னாரு. அப்புறம் இங்கே எந்த ஒன்று என்ன செய்தார், நான் இனி கறி சாப்பிட மாட்டேன், அப்படின்ட்டு கறி சாப்பிட மாட்டேன்னு சொன்ன உடனே அவங்க வீட்டில் எழுதி உடம்பு கெட்டு போட்டேன் நீ அலையில் அழைச்சிருக்கு ரெண்டு கறி சாப்பிட்றாங்கிறாங்க. கறி சாப்பிடுன்னு அதெல்லாம் எனக்கு நீ தானே சாமிகிட்ட போட்டு விட்டேன், என்னை காடா பிறகு சொல்லியா கோழியா பிறகு சொல்றியா மீனா பிறகு சொல்றியா அதெல்லாம் முடியாது வேண்டாங்க. அப்புறம் என்ன தண்ணியும் குடிக்கிறது இல்லை அப்படின்னு நல்ல பையனா வந்துட்டப்பா ஆனால் கொஞ்சம் கறியை சாப்பிடணும், நீ இப்போ கொஞ்சம் கறியை சாப்பிட சொல்லி நீ யாரை பிறகு சொல்லி அதெல்லாம் முடியாது. அப்புறம் என்ன செய்யிட்டாங்க இவங்களோட சீட்டு விளையாடுறவங்க இருக்கிறாங்களே அவங்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து இதெல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கும் எனக்கு கொஞ்சம் வசதி போனோன்னு உங்கள் பையன் ஏதோ புத்தி மாறி போச்சு போட்டுருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் நிலையே சரியில்லாமல் இருக்கு, இப்போ எங்களோட வந்து விளையாடுவான் சரியாக சிரித்து பேசுவான் கறி சாப்பிடாதாங்கிறான் தண்ணி போடாதாங்கிறான் என்னங்க இது ஏதோ புத்தி கோளாறாகி போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்க. சொன்ன உடனே வீட்டுக்கு போனால் அது ஆமாப்பா முந்தைய அவன் சம்சாரத்தை எப்போ பார்த்தாலும் உதைச்சிக்கிட்டே இருப்பான், அது உதைக்கவே காணும் உதைக்கவே காணும், எதை பார்த்தாலும் சோறு சாப்பிடணும்னா மாட்டேங்கிறான் சம்சாரத்தை உதைச்சிக்கிட்டு இருப்பான் அதையும் காணும். இன்னி சொல்கிறது தான் சரி எதுவும் கோளாறு ஆகி போச்சு, ஏதோ கோளாறு ஆகி போச்சு, இனி நம்ம சும்மா இருந்தாங்காது நம்ம கந்தசாமி வீட்டுக்கு போய் நீங்களும் வாங்கப்பா போய் சொல்லலாம் சாமி போய் சந்தித்ததுனால இவன் புத்தி கெட்டு போச்சு இப்படியே கேட்குறாங்க. அவங்களுக்கு கூட கூப்பிட்டு வர்றாங்க உங்களை பார்த்ததுனால என்ன ஆகிப்போச்சு என்னை காப்பாற்று சரி தண்ணி சாப்பிடாமல் இருக்கு சரி சீட்டு ஆடாமல் இருக்கிறதும் சரி நல்லதுதான் கறியும் சாப்பிட மாட்டேங்கிறானே முந்தி ஏதாவது ஒன்றுன்னா மருமகளை அடி அடினு அடிப்பான் அவன் பண்ணுற சேட்டுக்கு இப்போ மருமக நம்ம கண்டா கையெடுத்து கும்பிட்றான் நீ தான் தெய்வங்கிறான் என்னங்க நீங்கள் இப்படியுமே வந்து கேட்குறாரு. இப்போ என்னையா சொல்கிறீங்க இவங்கெல்லாம் கேட்பாருங்க வந்த உடனே போய் விளையாடுவானுங்க சீட்டு எல்லாம் இது பண்ணுவானுங்க இப்போ அங்கேயும் போக மாட்டேங்கிறாங்க. அதுவும் நல்லது தான் அவங்க கூப்பிட்டோம்னா கறி சாப்பிடாதான் அது சாப்பிடாதான்னு என்ன ரொம்ப பைத்தியம் பிடிச்ச மாதிரி வளர்றாங்க கேட்பாருங்க என்ன சொல்கிறான்ட்டு யாருங்க இப்படி வந்து சிபாரிசு பண்ணுறாங்க. சரி உனக்கு என்னையா வேணும் அவன் வளர்க்கும் போல சாப்பிட்டா பரவாயில்ல கொஞ்சம் வீட்டிலேயே சம்சாரத்தே ரெண்டு தட்டு தட்டுவான் இல்லை அதை கேட்டுக்கிட்டு இருப்பான் அது இருக்கிறதுனால பரவாயில்ல நீங்கள் அவன் வளர்க்கும் போல இருந்தால் பரவாயில்ல ஏன்னா இவனை காசு போச்சு அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன செய்யுங்க இப்படிலாம் பஞ்சாயத்து வரும்ட்டு நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவழிச்சிருக்கிறேன் இப்போ இத்தனை நாள் போன உடனே இப்போ எவ்வளோ பணத்தை கொண்டாரு 10,000-15,000 என்னமோ ஒரு 4-5 நாளுக்குள்ளுக்கு 15,000 எனக்கு மிச்சம் சாமி இத்தனை காசும் தொலைச்சிருக்கிறேன் நான் இது எதுக்கு நம்மளுக்கு ஆடா பிறக்க வேண்டாம் கோழியா பிறக்க வேண்டாம் மந்திரவாதி கையிலையும் சிக்க வேண்டாம் நீ எல்லாரும் நல்லா இருக்கட்டும் தானே நான் செய்வேன் என்ன இப்படி பைத்தியம்னு சொல்கிறாங்களே எங்கள் அப்பாவே நான் என்ன சாமி செய்வேன் அவளுக்கு முன்னாடி வச்சுக்கப்பா நீ சீட்டாடி என்கிட்ட எவ்வளோ காசு வேணுமே நீ கொடுக்க வேண்டிய காசை கொடுத்தியா நீ கேட்டுக்கிட்டே இருப்ப நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்போ நான் குடிச்சு போட்டு நீ கேட்குற காசெல்லாம் கொடுக்கணும் அப்போ தான் நான் நல்லவனா அந்த இடத்துல விளக்கத்தேன் நடந்த நிகழ்ச்சிங்க பொய்யல்ல ஆக நடந்த நிகழ்ச்சின்னா கூட இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி மனிதன் தன்னுடைய உணர்வுகள் எப்படி இழக்கப்படுகின்றது உண்மை சொன்னால் எதிரியாகி விடுகின்றது இப்படி ஒரு நிலை. இதே மாதிரி நான் சுற்றுப்பயணம் செய்த இடங்களிலும் இதே மாதிரி சில இதுகளை திரும்பினாலும் சில வீட்டில் என்ன செய்திருக்கிறாங்க அந்த காலையில் 5:30 எந்திரிச்ச உடனே பொம்பளைங்க அந்த துரு மகிழ்ச்சின் அசக்தி நான் தரணும் என்னோட முழுது போனீங்க என் ஜீவாத்மா பிறணும் என் கணவருக்கு துருவ மகேஷன் அசக்தி பெறணும் அவர் ஜீவாத்மா பெறணும் அவர் ஜீவாணுக்கள் பெறணும் அவருடைய பார்வை எனக்கு என்றுமே நல்லதாக இருக்கும்னு சொல்லிக்கிட்டே இருக்குல்லங்க பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்துக்கிட்டு இருக்கேன் பக்கத்து வீட்டுக்காரங்க அங்கே போன உடனே இன்னங்க உங்க மருமக கொஞ்சம் புத்தி கோளாறு போடுறேன் உங்க மருமக புத்தி கோளாறு உங்க பையனும் அதே மாதிரி சொல்ல ஆரம்பிச்சான்னு ரெண்டு பேருக்கும் பைத்தியம் பிடிச்சிருச்சு போடும் நடந்த நிகழ்ச்சி. அப்போ அவருடைய ஆசை எனக்கு என்றுமே உறுதுணையாக இருக்கணும் எங்கள் அம்மா அப்பாவுக்கும் மகிழ்ச்சியான அசக்தி பெறணும் ஏன்னா மருமகள் இங்கே வந்தாச்சுன்னா அங்கே போனால் தாய் இங்கே வந்தால் மருமகள் அப்போ இங்கே ஒரு தாய் ஆகும் மருமகன்கிற போது இங்கேதான். இது ஏற்கனவே இது சொல்லியிருக்கனால இதன் வழி எங்க அம்மா அப்பாவுக்கு அந்த மகிழ்ச்சின்னு சக்தி பெறணும், மலரை போல மனம் பெறணும், மகிழ்ந்து வாழும் சக்தி பெறணும்னு சொன்னோம் பாருங்க. அவங்க அம்மா அப்பா தான் கேட்கிறான், இப்ப யாரையும் உங்களை செட்டப் பண்ணல. இப்படி வியாக்கியானங்கள் கொடுத்து மனிதன் தன்னிலையை திருத்தும் நிலைகள் இருந்து சமுதாய மத்தியில் இப்படி ஒரு பகலில் வரும். ஆகவே இதெல்லாம் உங்களுக்கு பொருள் கிடைக்கும் என்று சொன்னாலே போறோம், அருள் கிடைக்கும் என்று சொன்னால் அருள்னா எது? மருள். இப்ப சாமி மேல போய் நான் எடுத்து தேங்காய் பழத்தை கொடுத்தேன், அர்ச்சனை பண்ணேன், அதெல்லாம் பண்ணேங்கிற வகையில் வந்த உடனே கஷ்டமாயி போச்சு நினைச்சு முருகா என்னை ஏண்டா இப்படி எல்லாம் சோதிக்கிறேன் அப்படின்னு இந்த உணர்வுகள் எடுத்து படும்போது, அந்த உணர்ச்சி வசப்பட்டு தான் எடுக்கும்போது, இதே பக்தி கொண்ட ஒரு ஆன்மா இறந்திருந்தால் அந்த உணர்வு இந்த உடலுக்குள் வந்திருக்கும். ஆனா முருகன் வந்துட்டா நோயெல்லாம் தீர்டான்னு பார்க்கலாம், கோயில்கள் அருள் ஆடுவது, அது உடனே நல்லாயி போகும் அப்படின்னு சொன்னோம். இந்த உணர்வுகள் தோண்டப்படும் போது அது மருளை அருள் என்று சொல்லும். அருள் என்பது தனக்குள் அறியாமை நீக்கும் இருளை போய்க்கிடும் அருள் ஒளிதான் அருள். ஆக தனக்குள் வரும் தீமைகளை அகற்றி மனபலமும் மன வளமும் கொடுத்து அருள் ஒளி, தான் சிந்தித்து செயல்படும் மன வலிமை பெறுவதுதான் அருள் ஒளி என்பது, அதுதான் அருள். ஆக தனக்குள் இருளை அகற்றிடும் ஆற்றல் பெறுவதுதான் அருள். இதை யார் பெறுகின்றார்கள்? நாங்க இருந்து வந்தவொடனே ஜி பூம்பா பண்ணி ஏதோ ஒரு கையில பொருளை கொடுத்தாச்சுன்னா உடனே என்ன செய்யறாங்க? பெரிய மகான் என்று என்னை மகான் என்று போட்டுகின்றார். உன்னை நீ நம்பு, உன் அன்னதண்டிதான் கடவுள், உன்னை உருவாக்கியது அவங்களே, தெய்வமாக காப்பாற்றியவர் அவர்களே, குருவாக இருந்து சொன்னவர் அவர்களே, அவருடைய உணர்வு உங்க உடலாகின்றது, அவருடைய நினைவாற்றல் எதுவோ அதெல்லாம் அலைகளாக இருக்கின்றது, அதே உணர்வு உங்களுக்குள் அவனுக்குள் பதிவாக இருக்கின்றது. அவர் எப்போதும் அவர்கள் எப்படி நாம் நல்லா இருக்க வேண்டும் என்று எண்ணினார்களோ, அம்மா அப்பா இருந்தாலும் மகிழ்ச்சின சக்தி நான் பெற வேண்டும் என்றால் அதன் வலிமை கொண்டு மகிழ்ச்சின சக்தி பெற முடியும் என்று சொன்னால் இத்தனை பேர் கசப்பா இருக்கும். என்னது அம்மா அப்பா நம்மளு அவங்க அருளை வச்சுட்டு நான் எதை பெறுறதா? நீங்க இப்படி சொல்றீங்க, அம்மா அப்பா நீங்க வந்தங்கள் சொல்றீங்க, ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இங்க அம்மாவை நீங்க வணங்க சொல்லி சொல்றீங்களே, அதெல்லாம் பிசாசுங்க. நீங்க என்னமோ தெரியாம சொல்றீங்க, எனக்கு சொல்றாங்க. ஆக அது ஒரு கண்ணில் வெண்ணை வச்சுட்டு ரந்தூர் தாய் குடும்பத்தில் இருக்கப்படும்போது என்ன எண்ணுது? தாயுடைய ஒரு நல்லவன் இருந்தால் எப்படியும் பிழைச்சிக்கிடுவான், ஒருத்தன் தன்னை சிந்தனை இல்லாமல் இருந்தான்னா அவனுக்கு அணுகி இதான் இந்த மாதிரி செய்யறான் அவன் எப்படி இருக்கிறான் நீ இந்த மாதிரி ரன்ட்டு அவனுக்கு ஒரு ரூபா கொடுத்த நீ ரெண்டு ரூபா கொடுத்த எப்படியா நீ நல்லவனானா போறும்ப்பா அப்படின்னு அது சொல்றப்பார். நான் உழைச்சி கொண்டு கொடுக்குறேன், எனக்கு ஒரு ரூபா கொடுக்குது. அவர் சொல்லலைனாலும் நண்பர்கள் பாரு அவங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி அவனுக்கு நீ உழைச்சி கொடுக்குற ஒரு ரூபா கொடுக்குது அவனுக்கு பாரு ரெண்டு ரூபா வரும் அப்படின்னு சொன்னா போறோம். இப்ப நாலு கிரம் சொல்லியாச்சுன்னா கொடுக்கும்போது எனக்கு ரெண்டு ரூபா கொடுங்க, அட ரெண்டு ரூபா இருக்கட்டும்ப்பா அப்புறம் வேணா வாங்கிப்போம். அவன் ஏதோ ஒரு கொஞ்சம் புத்தி திறந்துறதுக்கு ஏதாவது சொன்னோம்னா திரும்பிடுறான் பாரு. நீ ஒரு கல்ல நீ வெண்ணைய வச்சுட்டு நீ ஒரு கல்ல நீ சுண்ணாம்ப தடைக்கிட்டு இருக்கிற உடனே வந்தாச்சு. அப்ப தாயோட மனம் என்று இதுகளெல்லாம் அவனை திருத்த வேண்டும் திருந்த வேண்டும் அவன் என்ற நிலைகளைத்தான் தாய் எல்லாரத்தையும் சமமாகவும் ஆக எல்லாவற்றையும் உயர்த்த வேண்டும் என்று எண்ணினாலும் இன்னைக்கு தாய் தந்தை கண்ணிக்கு ரொம்ப பேர் அவசப்படுறாங்க. எல்லாம் சம்பாரிச்சு சொத்து வச்சாலும் நிறையா இருக்கும், பங்கு இடுவதில் பார்க்கணும், அது ஏன் கேட்க உன்னை வாஷ்மி செத்தாதான் எனக்கு உமாச்சனம்பாங்க. அந்த அளவுக்கு இப்போ கடவுளையே மதிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கின்றது. ஆக இதை போன்று மனித உடலுக்குள் நாம் செயல்படுத்தவில்லை, சந்தர்ப்பங்கள் நமக்குள் உருவாகின்றது. இப்போ உதாரணமாக புலி படுத்திருக்கிறது என்றால் நீ ஒன்றும் செய்யாம அதை பார்க்காம நீ போய்கிட்டே இரு, புலி ஒன்றை உங்களும் ஒன்றும் செய்யாது. இப்போ உதாரணமாக காக்காயை நீங்கள் உற்று பாருங்க, விசுக்கும் தவிப்போம். நீங்கள் காக்காயை பார்க்காம வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருங்க, பக்கத்தில் வரும், அது பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். அதை பார்க்க போகும்போது நீங்கள் மனசில் நினைச்சிங்க அதுக்கு ரெண்டு ஏதாவது கொடுக்கலாமே நினச்சிக்கிட்டுருங்க, அது நினச்சிக்கிட்டே இருந்தால் அப்படி மெதுவாக பாருங்க, அது வர கொஞ்சம் போகும், மறுபடியும் வரும், கீழ்தல் வரும், இதெல்லாம் வரும், அது எடுக்கும். இது 1952 நான் ஆம்பலாபாத்தில் இருக்க போகும்போது அங்கே வந்து குழுவிக்கு காக்கா எல்லாம் சாப்பாடு போடுவாங்க. அவங்க சாப்பாட்டு கூட போகும்போதெல்லாம் நானும் போய் உட்கார்ந்துருக்கிறேன். அப்போ அந்த இடத்துலையும் குருநாதர் வர்றாரு, ஏய் டீ வாங்கி சாப்பிட்ற அப்படின்ட்டு, இங்கே பாடுற காட்சிகள் அப்படின்ட்டு. அப்போ அந்த மாதிரி சில உணர்வுகள் ஊட்டி அந்த இடத்துல பார்க்குறாங்க. அவங்க மடியில் வந்து குருவி உட்காருது, காக்கா உட்காருது, கொடுக்குறது வாங்கிட்டு போகும். நம்ம தமிழ்நாட்டுக்காரனை கண்டாலே இப்படி கொடுத்தா குவிச்சு அந்த பக்கம் போகுது. பார்த்த உண்மை என்ன படுத்தணும் சு அப்படிங்கிறான். காக்காங்கிறான், ஆ வா வா உக்கா உக்கா, ஆ வா உக்கா உக்கா அப்படிங்கிறாங்க. அது பாட்டு இதுகளெல்லாம் அவருடைய உணர்வு அங்கே பதிவானப்ப நிறைய நிலை இங்கே வருது. இன்னைக்கும் வேற வேண்டிய இல்லை, 4 மணிக்கு காலையில் நீங்கள் 8 மணிக்கு இறைய போடுங்க, 8:30 மணிக்கு வந்து காக்கா கத்தும் கத்தும், அதை போட்டோம்னா எடுத்துட்டு போயிடும். நீங்கள் போட மாதிரி மணியை காட்டாது, ஏனென்றால் அந்த உணர்வின் அணுக்கள் அந்த நேரம் மானத்தின் அதை இயக்குகின்றது. அதுக்கு அறிவாக ஊற்றுவதில்லை, உணர்வு அறிவாக இயக்குகின்றது, அதன் அறிவாக இயக்குகின்றது, அதுவாக மாறுகின்றது. இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஆக நாம் பல கோடி சரீரங்கள் இப்படி தொல்லைகள் பட்டு வேதனைகள் பட்டு நம்மை இன்று மனிதனாக உருவாக்கியது யார்? நமது உயிர் என்ற நிலைகள் மதித்தல் வேண்டும். ஆக நாம் எண்ணீர் அனைத்தும் ஊ என்று இயக்கி இம் என்று உடலாக்கணும். அப்போ உடல் யார்? சிவம். ஊம் நமச்சிவாய சிவாய நம். அதே சமயத்தில் கண்கள் முதலிகின்ற உயிர் நமது பூமிக்குள் வந்து ஒரு செடியின் சத்தை நுகர்ந்து நுகர்ந்த உணர்வின் அறிவு கொண்டு அந்த உணர்வுகள் ஒரு குழுவாக உருவாக்குகின்றது. அப்போ செடியின் சத்தை சூரியன் கவர்ந்து வைத்துக் கொள்ளுகின்றது. அந்த செடி மேல் உயிரணு பட்ட பின் அதை உணர்ந்து நுகர்ந்து அது தன் உடலாக ஆக்குகின்றது. ஆக நுகர்ந்த உணர்வு ஓய்ந்து ஜீவ அணுவாக மாற்றுகின்றது இம் என்று. ஆக அதே கடலை செடி சத்து இதிலே சேர்த்து இணையப்படும் போது வினையாகின்றது, வினாயகா. எந்த கடலை செடி சத்து என்று அந்த உடலாகின்றது சிவமாகின்றது உடல். சிவத்துக்குள் வினையாகின்றது மூசிக வாகன சுவாசித்த உணர்வுகளும் அதுதான் வாகனமாக அமைந்து அந்த செடி எங்கிருக்கின்றது இதை அழைத்து செல்லுகின்றது. அதே சமயம் இந்த உடலுடன் இணைந்து அந்த வினை என்ற நிலையில் சிவனின் பிள்ளை என்று சொல்லுகின்றனர். ஆனால் சிவம் ஆவதற்கு முன் அந்த கடலை செடியின் சத்தை அது சிவனுக்கு முந்தியவன் விநாயகம் சாஸ்திரங்கள் தெளிவாக்கப்பட்டுள்ளது. ஆக உடல் ஆவதற்கு முன் கடலை செடியின் சத்தை இந்த உணர்வு அந்த உணர்வு கோப்பை இயக்கத் தொடங்கின்றது. அதான் சிவனுக்கு முந்தியவன் விநாயகன். அந்த உணர்வின் சத்தை நுகர்ந்த பின் ஓய்ந்து பிரணவம். பிரணவத்துக்கு உரியவன் விநாயகன். எந்த குணத்தின் உணர்வு நாம் நுகர்ந்தோமோ அந்த உணர்வின் இயக்கமாக இயக்கம் என்று சாஸ்திரங்கள் சட்டங்கள் தெளிவாக கூறப்படுகின்றது. ஆகவேதான் இதை சிவமானாலும் இதை உயிரின் இயக்கம் வெப்பம் சூரிய வெப்பத்தை உருவாக்கும் உணர்வுகள் கொண்டது சூரியன் என்றாலும் அதனின்று ஏற்படுத்தப்பட்ட எதிர்நிலை அணுக்களாகி உயிராக்கப்படும் போது மறு அவதாரம் விஷ்ணு. ஆனாலும் ஒரு கடலை செடியின் சத்தை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து கொண்டால் சீதா லட்சுமி என்று அதற்கு காண சுவை சீதா என்பது சுவை அந்த காந்தம் அதை கவர்ந்து வைத்துக் கொள்ளும். மீண்டும் சொல்லுகின்றேன், சூரியன் வரக்கூடிய வெப்பமும் காந்தமும் விஷமும் மூன்றும் நிலையாகின்றது. வெப்பம் உருவாகும் சக்தி, காந்தமும் இயக்கும் சக்தி, விஷமும் இயக்கும் சக்தி. இந்த மூன்று நிலைகள் கொண்டதை இந்த செடியிலிருந்து வரக்கூடிய கடலை செடியின் சத்தை நுகர்ந்து கொண்டால் மனம் ஞானம் சுவை சீதா. ஆக சுவையின் சத்தை உடலாகின்றது, மனத்தின் சக்தி அந்த உணர்வாக இயக்கப்படுகின்றது. ஆகவேதான் இதை இவ்வாறு தனக்குள் இணைந்த உணர்வுகள் எதுவோ அது உருவற்ற உணர்வுகள் அந்த சூரியன் காந்த சக்தி ஒரு செடியின் சத்தை நுகர்ந்து கொண்டால் பரபிரம்மம். ஆக பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி எந்த அணுவின் தன்மை அதனுடன் இணைந்து செயல்படுகின்றதோ அது பிரம்மமாகின்றது. ஆனால் அந்த உணர்வின் சக்தியாக எது நுகர்கொண்டதோ அதன் ஞானமாக அது இயக்கும் என்று பொருள்படும் காவியங்கள் தொகுப்புகள் தெளிவாக்குகின்றன. இது எல்லாம் நாம் அடிக்கடி உங்களுக்குள் ஞாபகப்படுத்துவதும் இது எதற்கென்றால், இந்த மனித உடல் எத்தனையோ உடல்களில் நரக வேதனை பற்றி நமது உயிர் மனிதனாக உருவாக்கி இத்தகைய வேதனையிலிருந்து மீட்டிடும் உணர்வின் உடலை கொடுத்து ஆறாவது அறிவின் தனி கொண்டு அறுவழியை நமக்குள் உருவாக்கி என்றும் மரணமில்லா பெருவாழ்வு என்றும் அழியா ஒளி சரீரம் பெற்று கொடுக்கும் இந்த உயிரான் நமக்குள் ஈசனாக இருந்தது. நம்முடைய எண்ணங்களே இறையாகின்றது. இறையின் உணர்வுகள் செயலாகும் போது அந்த உணர்வின் தன்மை பிரம்மமாகின்றது, செயல் சக்தியாகின்றது. ஆக பிரம்மம் என்று வரும்போது உடலாகின்றது, உணர்வின் இயக்கமாகும் போது வினையாகின்றது. இதை சாஸ்திரங்கள் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இதனை நாம் மறப்போம் என்றால் கண்புணர்ந்த ஞானிகள் மனிதந்த தன் இனத்திற்கு போதிக்கும் நிலைகள் இது. ஆகவே இவ்வாறு அது பெற்ற உண்மைகள் இந்த உயிர் இந்த உடலை முதலை உருவாக்குகின்றது, உணர்வுக்குப்ப பரிணாம வளர்ச்சி அடைகின்றது. இருப்பினும் கண் இல்லாத போது தன் வேதனையால் நுகர்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் என்ற உணர்வு எண்ணங்கள் வருகின்றது. அதனால்தான் சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்பம் காந்தம் ஒரு செடியின் சத்தை நுகர்ந்து கொண்டால் சீதா லட்சுமி ஆக அதை சுவையை வளர்க்கும் சக்தி. ஆக அதே சமயத்தில் அந்த மனம் ஞானம். ஆக பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி ஆக ஒன்று உருவானால் அதன் மனத்தின் சக்தியாக அந்த அணு இயக்கம் என்று பொருள்படும்படி தெளிவாக கூறப்படுகின்ற சாஸ்திரம். இதன் வழி கொண்டு நமக்குள் வந்தால் அதே மனத்தின் சக்தியாக அதன் அணுவாக உருவாக்கும். ஒரு உயிரணு நுகர்வு என்றால் அந்த உணர்வின் அணுவாக உருவாக்கி அதன் உணர்வின் தசையாக சரீரமாக்கி அந்த உணர்வு மனத்தின் ஞானமாகவும் அது சுவையின் சத்தாக தன் உடலை ஆக்கும் என்ற நிலையை தெளிவாக்கப்படுகின்றது. மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவது இதுதான். ஆகவே இதன் வழிபட்டாலும் நாராயணன் மறு அவதாரம் விஷ்ணு என்ற நிலையில் சூரியன் எவ்வாறு மற்ற உணர்வின் அணுக்களை எடுத்து மற்றது அணுக்களை பெருக்கும் அது வளர்க்கும் தன் இனத்தை பெருக்குகின்றதோ, இதே போல உயிர் தனக்கும் நுகர்ந்த விஷ்ணு தான் அணுவாக மாற்றி அந்த உணர்வின் செயலாக்கங்களாக அது உருவெறும் என்றாலும் இந்த சீதா என்ற உணர்வு நாராயணன் மூன்றாவது அவதாரம் என்ற நிலை வரப்படும் போது இந்த சத்தின் தன்மை ரொம்ப சீதா லட்சுமியாக மாறுகின்றது. சூரியனோ லட்சுமி நாராயணா சக காந்தத்தின் நிலை கொண்டு அது சூரியனாக விளைந்தது. அதே போல இந்த வளர்ச்சியின் தன்மை பெற்று எதனின் சத்தை கவர்ந்து கொண்டு சீதா லட்சுமியாக மாறினாலும் எந்த சூழலோ தனக்குள் அந்த உணர்வின் எண்ணங்களை வளர்க்கும் தான் சீதா ராமா. அந்த எண்ணங்கள் கொண்டு தன் உணர்வின் செயலாக அது வளர்க்கும் என்பதற்காக நாராயணன் திரேதா யுகத்தில் சீதா ராமனாக பிறக்கின்றான். சரீரம் திரேதா என்பது சரீரம். இந்த யுகத்துக்குள் அந்த உணர்வின் எண்ணங்களாக தோற்றி வைக்கிறான் என்ற பொருள்படுமடி செய்கின்றான். ஆனால் கண்ணில்லாத போது ஏற்கனவே உங்களுக்கு பல முறை சொல்லி உள்ளேன், மீண்டும் ஞாபகப்படுத்தேன். பல கோணங்களில் பல நிலைகளில் அது உணர்வுகள் எப்படி இயக்குகிறது என்ற நிலை தெளிவாக்கும் முகமாகத்தான் இதை அறிவாக்க உங்களுக்குள் பதிவு செய்கின்றேன். ஆகவே இதன் வழிப்படி இன்று பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்ற உணர்வினை அதை எண்ணி அந்த துவாரகா இந்த உடலுக்குள் தான் உணர்வின் தன்மையை ஒளியை இயங்கி இயங்கி இந்த உணர்வின் தன்மை உயிருடன் இயங்கி உணர்வின் அணிவின் கருவாக கண்ணாக உருவாகின்றன. துவாரக யுகத்தில் நாராயணன் வாசுதேவன் சுவாசித்த உணர்வான உயிர் தேவகி என்ற எண்ணத்தால் ரெண்டும் இணைந்ததனால் வாசுதேவனுக்கும் தேவகிக்கும் உடலான சிறைச்சாலைக்குள் கண்ணன் பிறந்தான். ஆக இருளை நீக்க கம்சனை வெல்ல ஆக தனக்குள் அந்த உணர்வின் சக்தி பெறப்படும் போது அந்த உணர்வின் எண்ணத்தால் அது தனக்குள் கண்களாக உருவானது. பின் அந்த உணர்வில் பார்க்கப்படும் போதுதான் கூர்மை எதை உற்று பார்த்தால் வலிமை சேர்கின்றதோ அதன்படி கூர்மை அவதாரமாக வலுவை பெறுகின்றது. பின் இப்படித்தான் தீமையிலிருந்து விடுபடும் உணர்வை சேர்த்து 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 தீமை வென்றிடும் உணர்வு அதிகமாகும்போது வராக ஆக தீமை வென்றிடும் உணர்வு அதிகமாக்கும் போது நாம் சாதாரண மனிதனும் எளிதில் காணும்படி பன்றி தலையை போட்டு மனித உடலை காட்டியுள்ளார். ஆக பன்றி தன் நல்ல பதார்த்தத்தை தனக்குள் அது பெற வேண்டும் என்று இயக்கும் மூச்சு அலைகளை பார்த்துகின்றது, தீமையை பழக்கின்றது. நாட்டத்துக்குள் மறைந்த நல்ல பொருளை நுகர்கின்றது, உணர்வை உணவாக எடுக்கின்றது, அந்த உணர்வின் தன்மை தனக்குள் பெருக்குகின்றது. ஆக ஒரு அழுக்கு தண்ணியில் நல்ல தண்ணி ஊத்த ஊத்த என்னாகும், அழுக்கு தண்ணி குறையும். தனது வாழ்க்கை எது? ஒவ்வொரு சரீரத்தும் காத்து கொண்ட எண்ணங்கள் தான் கடவுளாக நின்று அதை எதை கூர்மையாக பார்த்ததோ அதிலிருந்து விடுபடும் உணர்வின் வலிமையை தனக்குள் எடுத்து இப்படி மனிதனின் உடலை பெறச் செய்தது. நாம் பரசுரா, நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை மலமாக மாற்றிவிட்டு ஆக உடலில் இருந்த ஆறாவது அறிவு கொண்டு நஞ்சினை உற்று நோக்கினால் அதை அகற்றிவிட்டு நான் தனக்குள் சுகமிக்க நிறைய உணவை உண்டாக்கும் அந்த எண்ணங்களை உணர்ந்தோம். முதலில் சீதாராம், இப்போது பரசுராம். ஆக சமப்படுத்தும் உணர்வின் தன்மை அங்கே விளைகின்றது. பின் பலராம், பலருடைய கஷ்ட நஷ்டங்களை நுகர்கின்றோம், அந்த உணர்வின் எண்ணங்கள் தோற்று வைக்கின்றன, அனைத்து எண்ணங்கள் நமக்குள் உண்டு. ஆகவே இதை நரசிம்மா தீமையின் உணர்வுகள் எப்படி வராகன் தீமையை அகற்றி வைத்து நல்ல உணர்வை எடுத்ததோ இதை போல தீமையை அகற்றின உணர்வை நாம் நகர்ந்து அதை சமப்படுத்தல் வேண்டும். ராம் பரசுராம் பலராம். இருப்பினும் அந்த சமப்படுத்தும் நிலைகள் கொண்டு அசுத்தப்படுத்தும் அசுர உணர்வுகளை நரசிம்மா அதை அகற்றிடல் வேண்டும். ஆகவே பல எண்ணங்கள் கொண்டு போற நோயாளியை நாம் பார்க்கின்றோம். அவனை பார்த்த பின் அதான் பாசத்தால் பந்தால் ஞானத்தால் அவனுக்கு இப்படி ஆயிப்போச்சு என்று எண்ணும் போது அந்த உணர்வை நுகர்ந்தால் ஓம் நமச்சிவாய, அது அந்த உணர்வின் தன்மை தனக்குள் வினையாகின்றது. அந்த வினைக்கு நாயகனாக இயக்க தொடங்கி விடுகின்றது. பின் அதே நினைவாயினால் அது கணங்களுக்கு அறிவறியாகி விடுகின்றது. மனித உடலுக்குள் நோயாக உருவாகி மனிதன் சிந்தனையை இழக்க செய்கின்றது. இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் உருவர வேண்டும், அதை நாம் எவ்வாறு பெற வேண்டும் என்பதனை உணர்த்துவதற்குத்தான் இன்று நமக்கெல்லாம் அருண் ஞானி கொடுத்த அருண் சக்தி. இந்த நரசிம்மா எப்போது நோயாளியை நாம் பார்க்கின்றோமோ கேட்டறிந்து உதவி செய்கின்றோமோ அந்த நோயின் உணர்வு நமக்குள் அணுக்களாக மாந்தியாக உருவாகாதபடி தடுத்த இதை வென்ற அருள் மகிழ்ச்சியின் உணர்வை நாம் நுகர்தல் வேண்டும். அதை நுகர்ந்து தனக்குள் அந்த உணர்வு சக்தியை வளர்த்து கொண்டால் நமக்குள் தீமைகளை அகற்றும் அருள் ஞானியின் உணர்வு நமக்குள் வளர்ச்சி அடைந்து அது ஒவ்வொரு நாளும் அந்த அருளின் நினைவாக அது தனக்குள் உருவாக்கி உடலை விட்டு சென்றதன் மரணமில்லா பெருவாழ்வு என்றும் அழியா ஒளி சரீரம் என்றும் ஆக அகன்ற உலகில் நாம் எங்கு வேண்டும் நான் நஞ்சை வென்று உணர்வை ஒளியாக மாற்றும் திறன் பெறுதல் வேண்டும் என்பதனை உணர்த்துவதற்குத்தான் நாம் எல்லாம் சாதாரண மக்களும் எளிதை கண்டுணர்ந்து அருளை தனக்குள் பெருக்கி இருளை அகற்றும் ஆற்றலை பெருக்கி இந்த மனிதனின் வாழ்க்கையிலிருந்து மெய்ப்பொருளை காண வேண்டும் என்பதற்குத்தான் ஆரிமூலம் என்ற உயிரை வைத்து நாம் பல கோடி சரீரங்களை சேர்த்து கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக மனித உடல் இநாயகா மூசிக வாகனா நான் சுவாசித்த உணர்வு அந்தந்த வாழ்க்கை அமைத்து அந்தந்த வாழ்க்கையில் நான் நுகர்ந்த குணங்கள் இது ஒக்கணங்களுக்கு அறிபெரியாகி பல சரீரங்களுடைய நிலைகள் மாறி இன்று பல கோடி சரீரங்களை வென்றிடும் கணங்களுக்கு அதிபதியாக ஆறாவது அறிவாக அமைந்தது முன் சேர்த்து கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக வாழ்க்கையில் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதனை தெளிவாக எடுத்துரைத்துள்ளார் மகாஞானி. நாங்கள் அர்ஜுன சீகரும் காசகோத்தரும் வேப்ப மரத்தையும் அரச மரத்தையும் வச்சு நாம ரெண்டு பேரும் சுற்றி வந்தாச்சுன்னா நம்மளுக்கு மெச்சி ஏதோ செய்வான்னு நினைக்கிறோம். ஆக நாம் வாழ்க்கையில் கசந்தோரை உற்று பார்க்கும்போது அந்த கசந்த வாழ்க்கை நமக்குள் மாறி அந்த கசந்த வாழ்க்கையை நமக்குள் தாயாக வளர தொடங்கிவிடும். கோபப்பட்டோரை நாம் பார்த்தால் அந்த கோபத்தின் உணர்வு மாறி நமக்குள் கொடூர கோபம் கொள்வோனாக மாறுகின்றது. இப்படித்தான் தீமைகள் உள்ள இடங்களில் இந்த தீமையான குணங்களை சுட்டு பொசுக்க அங்கு அக்னி குண்டம் என்று வைக்கப்பட்டுள்ளது. ஆக இந்த குண்டத்திற்குள் இந்த பக்கம் வைத்திருக்கும் அரச மரத்தை நாம் சிந்தனை கொண்டு அருள் மகிழ்ச்சி உணர்வை இந்த உண்மை உணர்ந்தவன் மகரிஷி அந்த துருவ மகிழ்ச்சியின் அசக்தி நான் தர வேண்டும் ஈஸ்வரா என்று அவனிடம் ஏந்தி என் உடலுக்குள் படர வேண்டும், என் ஜீவ ஆன்மா பெற வேண்டும், என் ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் என்று ஏங்கி இந்த உணர்வினை செலுத்துதல் வேண்டும். ஏனென்றால் மனிதன் ஒருவன் தான் அதை செய்ய முடியும். மற்ற உயிரினங்கள் தீமையிலிருந்து விடுபடும் உணர்வை எது வலுவானதோ அதன் நிலை கொள்ளணும். மனிதனும் எது வலுவானதோ அதை நுகர்ந்து இந்த சந்தோஷத்தை உருவாக்கி தம் தீமைகளை அடக்கும் வல்லமை பெற்றவன். இதை வல்லமை பெற வேண்டும் என்பதற்குத்தான் விநாயகரை மேற்க பார்க்க வைத்து நாம கிழக்கே பார்க்கும்படி வணங்கும்படி செய்தனர். ஆக ஒரு பக்கம் அரச மரம், ஒரு பக்கம் வேப்ப மரம். அரசு என்பது துருவ மகரிஷி. இந்த பிரபஞ்சத்தில் உள்ளதை அரசாக ஆட்சி புரிந்து எதனையுமே அடக்கி ஒளியின் சரீரமாக வாழ்கின்றான், வளர்கின்றான். ஆகவே அதை பின்பற்றி சென்றவர் போல் ஆறாவது அறிவு, ஏழாவது நிலை பெற்று சப்தரிஷி மண்டலங்களாக வாழ்கின்றார்கள். அதனை பெற செய்வதற்கு நாம் இன்று மேற்க பார்க்க விநாயகரை வைத்து நீர்நிலை இருக்கிற பக்கம் வைத்துள்ளார். நாம் நீர்நிலை இருக்கும் பக்கம் சென்ற பின் மேலழுக்கை போக்க தண்ணீரை விட்டு கழுவுகின்றோம், துணியில் உள்ள அழுக்கை சோப்பு போட்டு துவைக்கின்றோம். ஆனால் நமது வாழ்க்கையில் தீமை என்ற உணர்வின் அழுக்கை நாம் எப்படி தொடைப்பது என்பதற்குத்தான். கரையேறி வந்த பெண் விநாயகரை உற்று நோக்கி அருள் மகிழ்ச்சியின் நினைவை பதிவாக்கி அவன் பெற்ற அருஞ்சக்தி நான் பெற வேண்டும், என் உடல் முழுவதும் பலர வேண்டும், என் ஜீவான்மா பெற வேண்டும், என் உடலில் ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று இந்த உணர்வின் தன்னை தன் உடலுக்குள் செலுத்திவிட்டு தன் அன்னதந்தையை எண்ணி அந்த மகிழ்ச்சியின் அசக்தி என் அன்னதந்தை பெற வேண்டும், அவர்கள் நல்ல ஆனந்தம் பெற வேண்டும், மலரிப்பலம் மனம் பெற வேண்டும், மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும், அவருடைய பார்வை என்றும் என்னை உயர்ந்தவனாக்க வேண்டும், அவ்வழியில் நான் நடக்க வேண்டும் என்ற எண்ணங்களை எண்ணுதல் வேண்டும். அதே சமயத்தில் தனது பாட்டன் பாட்டனார் அந்த குல வழியில் தான் நாம் வந்துள்ளோம், இதை காலை துருவ தியானத்தில் அந்த துருவ மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும், என்னுடன் முழுதும் பரவ வேண்டும், என் ஜீவான்மா பெற வேண்டும் என்று இந்த எண்ணத்தை எண்ணி இயங்கி தன் குலதெய்வமான மூதாதைகள் உடலை விட்டு சென்ற அந்த ஆன்மாக்களை அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து உடல் பெறும் உணர்வுகள் கரைந்து மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்து அழியா ஒளி சரீரம் பெற்று பெருவீடு பெருநிலை என்ற நிலை அடைய அந்த அருளை வேண்டும் ஈஸ்வரா என்று தன் நினை கொண்டு அவர் குல வழியில் வந்த மனிதன் உணர்வு அதன் வலுவின் தன்மை கொண்டு எண்ணத்தின் வலுவால் அவர்கள் சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய செய்து உடல் பெறும் உணர்வுகளை கரைத்திடல் வேண்டும். அவ்வாறு எவர் கரைக்கின்றனரோ ஆக அந்த உடல் பெறும் உணர்வு கரைகின்றது, நம்மை காத்தருடைய அருள் வழி நமக்குள் பாதுகாக்கும் உணர்வாக வருகின்றது. இதை பெறச் செய்வதற்குத்தான் அந்த அருஞ்ஞானிகள் இதனை தெளிவாக்கினார்கள். ஏனென்றால் பலமுறை உங்களுக்குள் சொல்லி உள்ளேன், இது எத்தனை பேர் காலையில பெரியவங்கள சப்தரிஷி மண்டலத்தில் என்ன சொல்றீங்களோ தெரியல, என்னது அந்தந்த நேரத்தில் மறந்தே போயிடும். அதனால அதையெல்லாம் இல்லாதபடி நாம் இந்த உணர்வின் தன்மை நாம் எடுத்தல் வேண்டும். இப்படி எடுத்துக்கொண்ட பின் நான் அதே காலையில் நாம் எத்தனை பேருடைய பழகினமோ அவங்க பார்வை நமக்குள் பதிவாகுண்டு, அவருடைய எண்ணங்கள் நமக்குள் பதிவாகுண்டு, அவள் பேசி உணர்வு பூமியிலே பரவி உண்டு, இதனை தொலைத்தல் வேண்டும் என்பதற்காக தான் அந்த அருஞ்ஞானிகள் காட்டிய அருள் வழிப்படி நாம் எப்படி எண்ண வேண்டும், என் வாழ்க்கையில் நான் யார் யாரையெல்லாம் சந்தித்தனோ அவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியின் அருள் உணர்வு படர வேண்டும், அவர்கள் குடும்பம் எல்லாம் நலமாக இருக்க வேண்டும், அவர்கள் தொழிலெல்லாம் வளம் பெற வேண்டும் என்ற உணர்வினை நாம் எண்ணுதல் வேண்டும். ஆக அவர்கள் உணர்வு நமக்குள் இருப்பதனால் அந்த அருளின் தன்மை இங்கே சேர்க்கப்படும் போது தீமைகள் அகற்றும் சக்தி நமக்குள் வளர்கின்றது. ஆகவே காலில் இதை எண்ணுதல் வேண்டும். நாம் தொழில் செய்யும் இடங்களெல்லாம் மகிழ்ச்சியின் சக்தி படர வேண்டும், அருள் படர வேண்டும், அந்த தொழில் சீராக இருக்க வேண்டும், எங்கள் வாடிக்கால் நலம் பெற வேண்டும், எங்கள் பார்வை அனைத்தும் நலம் பெற வேண்டும் என்று எண்ணினால் நமக்குள் பிறருடைய தீமை உணர்வுகள் நமக்குள் இருந்தாலும் அதை மாற்றி அமைக்கும் சக்தியும் அருளியை நமக்குள் பெருக்கும் சக்தியும் இங்கே கூடுகின்றது. இதை எவரோ ஒருவர் இதை வழிபடி செய்கின்றமோ இந்த வாழ்க்கையில் வரும் இன்னலை அகற்றும் வல்லமை பெறுகின்றன. அதே சமயத்தில் இந்த உடலை விட்டு சென்றால் அந்த அருள் மகிழ்ச்சியின் அல்வட்டத்தில் வாழும் அந்த அருள் ஒளியை பெறுகின்றனர்.